Welcome to the Omega Gateway.
Omega நுழைவாயிலுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The Omega Gateway is a gateway to truth.
Omega நுழைவாயில் சத்தியத்திற்குள் உங்களை நடத்தி செல்லும் ஒரு ஊழியமாகும்.
Truth which God is revealing to the church in these last days.
இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தி தரும் சத்தியங்களை போதிக்கும் ஊழியமாகும்.
We are living at the end of time.
நாம் இந்த காலத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And we need to hear what God is saying to us in this hour.
ஆகவே இந்த மணி நேரத்தில் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்டாக வேண்டும்.
So let's keep our hearts open to what God wants to say to us today.
இன்றைக்கும் தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்கும்படி இதயத்தை திறந்து வைத்து கேட்போமாக.
This is the fourth part of a series on destiny.
நம்முடைய வாழ்க்கையின் நித்திய நோக்கம் என்ற தலைப்பின் நான்காவது பகுதியை இன்றைக்கு நாம் தொடர்ந்து கவனிப்போம்.
And today we're going to look at how we can recognize our destiny.
நம்முடைய நித்திய நோக்கத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம்.
How God calls us into our destiny.
நம்முடைய நித்திய நோக்கத்துக்குள் தேவன் எப்படி நம்மை அழைக்கிறார் என்பதை கவனிப்போம்.
First I want to read a scripture from Matthew chapter 4.
முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
And verse 21.
21ஆம் வசனம்.
And it reads like this.
வசனம் இப்படி சொல்லுகிறது.
And going on from hence, he saw other two brethren, James, his son Zebedee, and John, his brother, in a ship with Zebedee, with their father, mending their nets, and he called them.
அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார்.
Now these men were just sitting in their boats doing their business and mending their nets.
இவர்களை பார்க்கும் பொழுது தங்கள் படவிலே உட்கார்ந்தவர்களாய் தங்கள் வியாபார தொழிலை கவனித்துக் கொண்டு வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
And the scripture says that Jesus called them.
வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்களை அழைத்தார்.
And in calling them he began to awaken destiny within them.
அவர்களை அவர் அழைத்த போது அவர்களுக்குள் இருந்த நித்திய நோக்கத்தை குறித்த விழிப்புணர்வை தட்டி எழுப்பினார்.
Let me ask you a question today.
இன்றைக்கும் நானும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும்.
Do you believe that God has a specific purpose for your life?
உங்கள் வாழ்க்கைக்கென்றே ஒரு பிரத்யேகமான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
If the answer to that is yes,
அந்த கேள்விக்கு ஆம் என்று நீங்கள் பதில் சொல்வீர்களானால்,
then how do we find out what it is?
அப்படியானால் அந்த நித்திய நோக்கம் என்னது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
What has God called you to?
நீங்கள் எதை செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார்?
What is his assignment for you in this life?
இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற பணி எது?
Now the Bible tells us this in 2 Timothy chapter 1 and verse 9.
ரெண்டு தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது.
It says this.
வசனம் இப்படி சொல்லுகிறது.
Says God who hath saved us and called us with a holy calling, that is a special calling, not according to our works, but according to his own purposes and grace. And this calling which was given to us in Christ before the world began.
அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இது ஒரு மேன்மையான அழைப்பாகும்.
Now this tells us that we were given a calling before we came to this earth.
இந்த வசனம் சொல்லுகிறது இந்த பூமியிலே நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்கு ஒரு அழைப்பு வைக்கப்பட்டிருந்தது.
And you understood what that calling was before you came here.
இந்த பூமியிலே நீங்கள் பிறப்பதற்கு முன்பே அந்த அழைப்பு என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
You greatly discussed this with the Lord.
நீங்கள் கர்த்தரோடு கூட அதிகமாக இதை குறித்து கலந்தாலோசித்தீர்கள்.
And you agreed to that calling.
அந்த அழைப்புக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள்.
And so the Lord set a specific time when you would come to earth to fulfill that calling.
அந்த உங்களை குறித்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கென்றே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பூமியிலே நீங்கள் பிறப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார்.
And so you were born into this world as a little baby.
ஆகவே ஒரு சிறு குழந்தையாய் இந்த உலகத்தில் பிறந்தீர்கள்.
Now when you first were born into this world.
முதலாவதாக இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தபோது.
When you were still a little child.
நீங்கள் ஒரு சிறு குழந்தையாய் இருந்தபோதே.
You still had some memories of what it was like in heaven before you came here.
இந்த உலகத்துக்குள் பிறப்பதற்கு முன்பே பரலோகத்தில் எப்படி இருந்தீர்கள் என்ற கொஞ்சம் ஞாபக சக்தி உங்களுக்குள் இருந்தது.
And with the passing of time.
காலங்கள் உருண்டோட உருண்டோட
those memories fade
அந்த நினைவலைகள் மங்கி போய் விட்டன
and eventually it is gone and you cannot remember anymore
தொடர்ந்தேச்சியாய் பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் உங்களை விட்டு மறைந்து இனி ஞாபகத்துக்கே வர முடியவில்லை
that happens to you when you were very young
நீங்கள் இளம் வயதில் இருக்கும் பொழுதே அது உங்களுக்கு சம்பவித்து விடுகிறது
you lose all concept of what it was like in heaven
பரலோகத்தில் எப்படி இருந்தீர்கள் என்ற முழு கோட்பாட்டையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள்
I heard my little grandchildren talking one day
ஒரு நாளினுடைய சிறு பேர பிள்ளைகள் பேசுவதை கேட்டேன்
They were very very young
மிக மிக சிறு குழந்தைகளாக இருந்தார்கள்
And there was a brother and sister
ஒரு அண்ணனும் தங்கச்சியும்
And one was saying to the other do you remember what it was like before we came here
ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்று உனக்கு நினைவு இருக்கிறதா
My granddaughter said, yes, the trees are very different in heaven to what they are here.
என்னுடைய பேத்தி சொல்லுகிறாள் பரலோகத்தில் இருப்பதை விட இந்த பூமியில் இருக்கிற மரங்கள் வித்தியாசமாக
இருக்கின்றன
இப்படி ஒருவருக்கொருவர் பல காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்
They didn't know I was listening to them.
அவர்கள் பேச்சு நான் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது
And then about a year later, I heard them talking again.
ஓராண்டு கழித்த பின்பு திரும்பவும் அவர்கள் பேசுகிறதை நான் கேட்டேன்
And my grandson was saying to his sister,
என்னுடைய பேரன் தன் தங்கச்சோடு இப்படி சொல்லுகிறார்
He was saying to her, I can't remember what it was like anymore.
நாம் எப்படி இருந்தோம் என்பது இப்பொழுது நினைவிலேயே இல்லையே
He said, tell me what it's like before we came here again.
நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்று திரும்பவும் எனக்கு சொல் என்று அவன் கேட்டான்
You see, the memory of where they had come from was fading.
தாங்கள் எங்கே இருந்து வந்தோம் என்கிற ஞாபக நினைவலைகள் இப்பொழுது மங்கி மறைகின்றன
And so the purpose for which we came here is lost.
ஆகவே இந்த பூமிக்கு நாம் வந்த நோக்கம் இப்பொழுது தொலைக்கப்பட்டு விட்டது
Now how do we recognize again that calling upon our lives?
இப்பொழுது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்
How does God awaken that within us again?
மீண்டுமாக நமக்குள் இருக்கிற அந்த அழைப்பை தேவன் எப்படி தட்டி எழுப்பி விழிப்புணர்வுக்குள்ளாக்க முடியும்
What the Bible tells us that God begins to draw us.
வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை இழுத்து கொள்ளுகிறாராம்
He begins to pull, there's a pull on our life into our destiny.
அவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்குள்ளாய் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறார்
In Jeremiah chapter 31 and verse 3 it tells us this
எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது
It says the Lord hath appeared of old unto me saying yea I have loved you with an everlasting love therefore with loving kindness I have drawn you
பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன்
And so God was saying to Jeremiah, I loved you before you ever came here.
இங்கே தேவன் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார் இந்த பூமியிலே நீ வந்து பிறப்பதற்கு முன்பே நான் உன்னை சிநேகித்தேன்
Before you were born into this life, I loved you with an everlasting love.
இந்த உலக வாழ்க்கையின் பிறப்பை காணும் முன்பே நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன்
And he said, Jeremiah, when you finally were born into this life, I began to draw you.
அவர் சொல்லுகிறார் எரேமியாவே கடைசியிலே நீ இந்த உலகத்தில் பிறந்த உடனே உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன்
God began to awaken within him an understanding of his purpose.
அவருக்குள்ளாய் தேவன் அவர் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை விழிப்புணர்வு கொள்ளும்படி அவரை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார்
And so God will begin to draw you.
ஆகவே தேவன் உங்களை இழுத்துக் கொள்ள துவங்குவார்
How does he do this?
அவர் எப்படி அதை செய்கிறார்
Well, first we must be born again.
முதலாவது நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும்.
And to bring us to this point of being born again, God begins to draw us by His Spirit.
மறுபடியும் நம்மை பிறக்க செய்யும் அனுபவத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை இழுத்துக் கொள்ள துவங்குகிறார்.
He sets up the circumstances so that we hear the gospel and we have a choice.
அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுவிசேஷத்தை கேட்டு சரியான தெரிந்தெடுப்பை செய்யும்படியான சூழ்நிலைகளை அமைத்து தருகிறார்.
And if we choose to surrender our life to the Lord and be born again, then the process begins.
கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மறுபடியும் பிறப்போமானால் பின்பு நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் துவங்க ஆரம்பிக்கிறது.
And so we see this in the life of Moses.
மோசேயின் வாழ்க்கையிலே இதை நாம் காண முடியும்.
As a little baby, he was saved from death.
ஒரு சிறு பாலகனாக அவன் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டான்.
And he grew up in Pharaoh's palace.
பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்து ஆளானான்.
And the Bible tells us this in Exodus chapter 2 and verse 11.
யாத்ராகமம் 2:11 வேதம் நமக்கு இதை சொல்லும்போது,
It says, And it came to pass in those days when Moses was grown, that he went out unto his brethren and looked on their burdens, and he spied an Egyptian smiting a Hebrew, one of his brethren.
மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டான்.
So Moses was brought up in the palace of Pharaoh. That's all he ever knew from a baby.
பிறந்த குழந்தை பருவத்திலிருந்து பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்த மோசேக்கு தனக்கு தெரிந்ததெல்லாம் பார்வோனின் அரண்மனையின் வளர்ப்புதான்.
That was his life.
அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பாதை.
That's all he knew.
அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான்.
But something was stirring within him.
ஆயினும் அவனுக்குள் ஏதோ ஒன்று அவனை தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தது.
You see, his brethren were slaves to the Egyptians.
அவனுடைய சகோதரர்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள்.
And one day he saw an Egyptian smiting one of his brethren.
ஒரு நாளிலே ஒரு எகிப்தியன் தன் சகோதரரில் ஒருவனை அடிப்பதை இவன் பார்த்தான்.
The Bible said he saw their affliction.
அவர்கள் உபத்திரவத்தை இவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
And when he was watching this scene, something happened on the inside.
இந்த காட்சிகளை எல்லாம் இவன் பார்த்துக் கொண்டிருந்த போது இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நிகழ்ந்தது.
Something moved inside him.
அவனுக்குள் ஏதோ ஒரு அசைவு உண்டாயிற்று.
There was a pull that God was calling him.
ஒரு இழுப்பின் மூலம் தேவன் அவனை அழைத்துக் கொண்டிருந்தார்.
He desired to do something about this.
இதை குறித்து எதையாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள் வேரூன்றியது.
He desired to change the fate of his brethren.
தன் சகோதரரின் தலைவிதியை மாற்ற தீர்மானித்தான்.
This was awakening destiny within him.
இதுதான் அவனுடைய நித்திய நோக்கத்தை குறித்து அவனுக்குள் உண்டான விழிப்புணர்வு.
Now initially he got it wrong.
ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது அவன் காரியத்தை தவறாய் புரிந்து கொண்டான்.
Because he killed the Egyptian who was smiting one of his brethren.
தன் சகோதரரில் ஒருவனை அடித்த அந்த எகிப்தியனை இவன் கொன்றுவிட்டான்.
But see, God was awakening desire within him.
ஆகிலும் அவனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை தேவன் தட்டி எழுப்பி விழிப்புணர்வுக்குள்ளாக்கினார்.
The desire to help his brethren and change their circumstances.
தன் சகோதரருக்கு உதவி செய்து அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தாக வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள் நிலை கொண்டது.
He was moved with compassion.
அவன் மனதுருக்கத்தால் செயல்பட்டான்.
And there was that pull there was in his life.
அவனுடைய வாழ்க்கையிலே இந்த இழுப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது.
See, what makes you come alive in this life?
இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையிலே உங்களை உயிர் வர செய்தது எது?
Where is God's pull on your life?
உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் தேவன் இழுத்துக் கொண்டிருக்கிறார்?
What is it that moves you?
அதனால் உங்களுக்குள் எப்படிப்பட்ட அசைவு உண்டாகிறது?
What is it that makes you cry?
உங்களை இன்றைக்கு அழும்படி தூண்டுகிறது எது?
See, something deep within you stirs during those times.
உங்களுக்குள் இருக்கிற ஆழத்தில் ஏதோ ஒன்று அப்படிப்பட்ட காலத்திலே தூண்டிவிடப்படுகிறது.
That's God's pull upon your life.
அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இழுக்கும் செயலாகும்.
You know, there had to be a period of preparation for Moses.
மோசேக்கும் ஆயத்தம் படுத்துகிற ஒரு காலம் இருந்தது.
But the call was there on his heart.
ஆனாலும் அழைப்போ அவன் இருதயத்துக்குள் வேரூன்றி கிடந்தது.
And he was 40 years in the wilderness before he was ready then to fulfill that calling.
அந்த அழைப்பை நிறைவேற்றும் ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ள 40 ஆண்டு காலம் அவன் வனாந்திரத்தில் இருந்தான்.
Now the call of the prophet Isaiah was different to Moses.
இப்பொழுதும் ஏசாயாவின் அழைப்பை பார்த்தால் அது மோசேயின் அழைப்பை விட வித்தியாசமானது.
The Bible tells us about the call of Isaiah.
ஏசாயாவின் அழைப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது.
In Isaiah chapter 6 and verse 8 it tells us this.
ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது.
He said, also I heard the voice of the Lord saying, whom shall I send and whom will go for me? Then he said, here am I, Lord, send me.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
You see, Isaiah heard God saying, who will go for me?
யார் எனக்காக போவான் என்று தேவன் சொல்லுகிற சத்தத்தை ஏசாயா கேட்டார்.
Isaiah heard and felt the heartbeat of God.
தேவனுடைய இதய துடிப்பு ஏசாயாவின் செவிகளில் தெளிவாய் கேட்டது.
He felt what was on God's heart.
தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை ஏசாயா உணர்ந்து கொண்டான்.
And he said, Lord, I will go.
ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தாவே நான் போகிறேன்.
He just volunteered.
அவன் தானாக முன் வந்தான்.
And God looked at Isaiah.
தேவன் ஏசாயாவை பார்த்தார்.
And said, okay, you can go.
சரி, நீ போகலாம் என்றார்.
He just volunteered.
அவன் தானாக மனமுவந்து முன் வந்தான்.
He heard what God was after and what was upon his heart.
தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான்.
And he was moved on the inside of him.
அவனுக்குள்ளாக அவன் அசைக்கப்பட்டான்.
He said, Lord, I will go for you.
அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்காக நான் போகிறேன்.
See, we need to continually offer ourselves to God.
பாருங்கள், நாம் தொடர்ந்து நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
We need to continually come before God and say, Lord, I will fulfill my destiny. Show me what it is.
எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்னதென்பதை காட்டும், என்னை குறித்த நித்திய நோக்கத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
Now the call of David was very different.
இப்பொழுதும் தாவீதின் அழைப்பை பார்த்தால் அது முற்றிலும் வேறானது.
The Bible tells us in 1 Samuel 16:11 about this call.
1 Samuel 16 அதிகாரம் 11 வசனத்திலே இந்த அழைப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது.
And it says, and Samuel said to Jesse, ah, here all of your children. And he said, there remaineth yet the youngest, but he is keeping sheep. And Samuel said to Jesse, send and fetch him, for we will not sit down till he comes in here.
உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான்.
And so when they brought David in amongst all of his other brethren now,
இப்பொழுது சகோதரர் எல்லாருக்கும் நடுவிலே தாவீதை உள்ளே கொண்டு வந்த உடனே,
the prophet said, this is the man.
தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இவன் தான் அவன்.
And his father said, but he's the youngest.
அப்பா சொல்லுகிறார், இல்ல, இவன் எல்லாரிலும் இளையவன் ஆயிற்றே.
What about all of my other sons?
என்னுடைய மற்ற மகன்களை எல்லாம் குறித்து என்ன?
The prophet said, no, this is the call of God. It's on David's life.
தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இல்லை, தேவனுடைய அழைப்பு தாவீதின் மேல்தான் இருக்கிறது.
And so David was sovereignly chosen by God.
ஆகவே தாவீது ராஜரீக தேவனுடைய ஆளுகையின் கீழ் தெரிந்து கொள்ளப்பட்டார்.
And that came through a prophetic word to him.
அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் அவனுக்கு கடந்து வந்தது.
And sometimes it happens that way.
சில சமயங்களிலே இப்படி சம்பவிப்பது இயல்புதான்.
It can be through a word of prophecy over your life.
உங்கள் வாழ்க்கையின் மீது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் உங்கள் அழைப்பு தெளிவாய் வரலாம்.
It can come through a dream from God.
இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலம் அதை தெரியப்படுத்தலாம்.
You see, Joseph's call came this way in a dream.
யோசேப்பின் அழைப்பை பார்க்கும் பொழுது ஒரு சொப்பனத்தின் மூலம்தான் அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறியது.
God showed him clearly his destiny.
அவனுடைய நித்திய நோக்கத்தை தேவன் துல்லியமாய் அவனுக்கு தெளிவாய் காண்பித்தார்.
But one thing we need to understand.
ஆகிலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Between the call of God and the commissioning into that call, there is a period of preparation.
தேவனுடைய அழைப்புக்கும் அந்த அழைப்பை நிறைவேற்ற கட்டளையை பெற்று புறப்படுவதற்கு முன்பும் இடையிலே ஆயத்தப்படுகிற ஒரு கால அளவு உண்டு.
The call of God is one thing.
தேவனுடைய அழைப்பை பெற்றுக் கொள்வது ஒரு காரியம்.
Then there has to be preparation to fulfill that call.
பின்பு அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவை.
And when we've gone through that preparation time,
அந்த ஆயத்த வேலையை சரியாய் நிறைவேற்றின பின்பு,
there'll come another stage when God commissions you into the call.
அதற்கு பின்பு ஒரு நிலை வருகிறது. அந்த அழைப்பை நிறைவேற்றும்படி தேவன் கட்டளை கொடுத்து சாரமேற்றி அனுப்புவார்.
Now how do we prepare for that call?
இப்பொழுதும் அந்த அழைப்புக்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணுகிறோம்?
We need to understand this.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
In 2 Peter 1 and verse 10 it tells us this.
2 பேதுரு முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது.
It says, "Wherefore, the rather brethren, give diligence to make your calling and your election sure, for if you do these things, you will never fail."
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
The Bible says, "Be diligent to your calling, and if you do these things, you will never fail."
வேதம் சொல்லுகிறது, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளும்படி உறுதியாயிருங்கள், இதை நீங்கள் செய்வீர்களானால் இடறி விழுவதில்லை.
What things was he talking about?
எதை குறித்து அவர் பேசுகிறார்?
Well, first, 2 Peter chapter 1 and verse 5, 6 and 8 tells us this.
2 பேதுரு முதலாம் அதிகாரம் 5ம் 6ம் 7ம் 8மான வசனங்கள் இதை சொல்லுகிறது.
It says, "And besides all this, giving diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and brotherly kindness love. For if these things be in you and abound, they will make that you shall neither be barren nor fruitful in the knowledge of our Lord Jesus Christ."
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது.
He listed certain things that has to be applied to our lives in order to make our calling and election sure.
நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டுமானால் ஒரு 13 அம்ச குறிப்பிட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார்.
The first thing was diligence.
முதலாவது காரியம் சரியான ஒரு புத்தி.
You have to be serious and diligent about your call and prepare for it.
உங்களுடைய அழைப்பை குறித்த ஒரு விவேக புத்தியோடு கூட தெளிவாய் இருக்க வேண்டும்.
Second thing was virtue, that is purity of heart.
இரண்டாவதாக இருதயத்திலே ஒரு சுத்தமான குணம்.
Third thing was knowledge, knowledge of God's ways.
மூன்றாவது அறிவு, தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிற ஞானம்.
Then there was patience, learning to wait.
பின்பு காத்திருக்க கற்றுக்கொள்ளுகிற பொறுமை.
And then there was kindness, good deeds and unselfishness.
அதற்கு பின்பு தயவு, சுயநலமற்ற நல்ல கிரியைகளை செய்யும் ஒரு நற்குணம்.
And finally there was love.
கடைசியாக அன்பு.
And he said, "If these things be in you,"
அவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்குள் இருக்குமானால்,
your calling and your election into the purposes of God shall stand the test.
அப்பொழுது உங்கள் அழைப்பும் தேவனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் வாழ்க்கையும் அந்த பரீட்சையிலே நின்று தாக்கு பிடிக்கும்.
These things need to be established within our heart.
இவைகள் நம்முடைய இருதயத்திலே ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும்.
To prepare us for our calling in God.
தேவனுக்குள் நமக்கு இருக்கிற நித்திய அழைப்புக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா?
Lord, we just thank you for you call us by your Spirit.
கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
You have a purpose for our lives.
எங்கள் வாழ்க்கையை குறித்து நீ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர்.
And I pray that you will open, Lord, destiny to your people.
இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் நித்திய நோக்கத்தை இவர்களுக்கு திறந்தளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
Give them an understanding of their calling.
இவர்கள் அழைப்பை குறித்த ஒரு தெளிவான அறிவை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக.
But we ask it in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.